வாங்க வணக்கம், நான் ஜிஆர்டி. இது ட்ரூ ஜீனியஸோட சீசன் 3. சீசன் 2 கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி இருக்கலாம் சீசன் 1-ஐ விட. சீசன் 1-ல் எடுத்துகிட்டு ஒரு 7 எபிசோடு வந்திருக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். சீசன் 2-ல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 எபிசோடு தான் இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, சீசன் 3-ல் அதை விட கம்மியாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது, 3 தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இருந்தாலும் பார்ப்போம், ஏன்னா வந்து எல்லாம் பேக் டு நார்மல் போது நானும் பேக் டு நார்மல் போனேன்னா சரி விடுங்க, அதெல்லாம் பற்றி இப்போ பேச டைம் இல்லை. இது ட்ரூ ஜீனியஸோட சீசன் 3-ஓட எபிசோடு 1. இந்த இதில் வந்து நம்ம ரிச்சர்ட் பி ஃபெனிமேன் பற்றி தான் பார்க்குறோம். ஃபெனிமேன், எஸ் யாருடா அவருன்னு சொல்லிட்டு கேட்டுறாதீங்க, அவரும் ஒரு தியரிட்டிக்கல் ஃபிசிசிஸ்ட், சயின்டிஸ்ட், ஃபிசிக்ஸ். ஓகே, இதில் வந்து நம்ம ஹிஸ்ட்ரி பற்றி, ஃபிலாசபி பற்றி, நிறைய டெக்னிக்ஸ் பற்றி, கொஞ்சம் ஹியூமரான ஒரு பர்சன் தான் இவர். வழக்கமாக வந்து பாட்காஸ்ட் உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபேக்டாக தான் போவோம். இந்த பாட்காஸ்டுக்கான ஃபேக்ட் என்னன்னா, அப்படியே சுற்றி இருக்கிற உலகத்தை பாருங்களேன், எல்லாம் ஒரு ரெஸ்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லா பொருளும். ஆனால் கொஞ்சம் நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா, சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பார்ட்டிகளும் நம்ம பார்க்குற மாதிரி இல்லை, எல்லாம் மூவ் ஆகிட்டே இருக்குது. எல்லா எலக்ட்ரான்ஸும் சரி, ஒரு எல்லா பொருளும் ஆட்டம்ஸ்னால் தானே ஒரு இருக்குது. அப்போ நம்ம பார்க்கும் போது அது அப்படி இருக்குதுன்றதுனால அது அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்க முடியாது. இது ஃபிலாசாஃபியாகவும் எடுத்துக்கலாம் நீங்கள், இல்லை குவாண்டம் ஃபிசிக்ஸாகவும் எடுத்துக்கலாம். எப்படி பார்த்தாலும் அப்படி தான், பார்க்குறதும் போயிங்க, எல்லாமே போய் தான் கிட்டத்தட்ட. அதுவும் குவாண்டம் ஃபிசிக்ஸ் சொல்லுது. சரி, ரொம்ப ஃபிலாசபிக்கலாக போயிடுச்சு. சரி சரி, போகிறோம், சயின்ஸை போகிறோம், தாக்குறோம். ஓகே, இப்போது ஃபெனிமேன் பற்றி பார்க்க போகிறோம். ஃபெனிமேன் எங்கே பிறந்தார்? ஃபெனிமேன் ஒரு நியூயார்க்கருங்க, எஸ், நியூயார்க் சிட்டியில் தான் பிறந்தார். குயின்ஸ்னு சொல்லிட்டு நியூயார்க்கில் இருக்கிற ஒரு ஏரியா. May 11, 1918 அப்போ தான் இவர் பிறந்தார். இவர் வந்து ஒரு நார்மலான ஒரு ஃபேமிலியில் தான் பிறந்தார். எல்லாமே நார்மலாக தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. இவர் 3 வயசு வரைக்கும் பேசவே இல்லை, ஒரு 3rd பர்த்டேல தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஸோ இவரும் ஒரு லேட் டாக்கர், ஜஸ்ட் லைக் ஐன்ஸ்டைன் அண்ட் டெஸ்லா. எஸ், நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் வந்துருக்கலாம். இவர் ஆனால் வளர வளர ஓரளவுக்கு அது சரியாயிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஹியூமரான பர்சனுங்க அவர். அதாவது எப்படின்னா, சின்ன வயசில் வந்து இவருக்கு பயங்கரமான இன்ஜினியரிங் மேலே அவ்வளோ ஆர்வம் வந்தது. எந்த அளவுக்குனா, இவரை வந்து தனியாக விட்டு போயிட்டாங்க இவங்க அப்பா அம்மா. அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஒரு நார்மலான ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவங்க, அப்படியே விட்டு போயிட்டாங்க. இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அப்போ தான் வந்து கை கால வச்சுன்னு சும்மா இருக்க முடியாமல் ஒரு பக்லர் அலாரம் செட் பண்ணியிருக்கிறாரு, க்ரியேட் பண்ணியிருக்கிறாரு ஒன்று வீட்டுக்கு. யாராவது வந்து திருடா வந்துட்டா உடனே வந்து டங் 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 டங்னு அடித்து, சின்ன பையனாக இருக்கும்போது, ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போதே இவங்க வீட்டில் கற்றுக்குறாங்க இவர்கிட்ட அதிகமான ஒரு டேலண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இவரும் வந்து ஹை ஸ்கூல்லாம் படிக்கிறாரு, எல்லாத்துலேயும் ஓரளவுக்கு டீசென்ட் மார்க் தான் எடுக்கிறாரு. ஃபிசிக்ஸ் மேக்ஸில் இருக்கிற அந்த ஒரு இன்வால்மெண்ட்டுன்னு இவருக்கு குறையில. அழகாக MITலேயே சீட்டு கிடைக்குது. 1939 MITல வந்து ஃபிசிக்ஸ் படித்து முடிக்கிறாரு. அப்புறமா 1942 பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில், ப்ரெஸ்டீஜியஸ் பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி அதாங்க அமெரிக்காவில் இருக்குல்ல, அங்கே தான் வந்து ஃபிசிக்ஸில் வந்து PhD வாங்குறார், டாக்டரேட். இவர் டாக்டரேட் வாங்கினது யார் கீழே வாங்கினார்னு, ஒரு சாதாரண பர்சன் கிட்ட வாங்கல, ஜான் ஆர்ச்சின்பால்டு வீலர் கீழே வாங்கினார். ஜான் ஆர்ச்சின்பால்டு வீலர் நம்ம ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் பற்றியும் படிக்கும் போதும் படிச்சிருப்பீங்க. நம்ம ராஜர் பென்ரோஸையும் அவர் இன்வால்வ் பண்ணி விட்டார் குவாண்டம் ஃபிசிக்ஸ்லேயும், ஃபிசிக்ஸ் ஸ்கூலில். ஸோ அவர்கிட்ட வந்து இவர் வந்து டாக்டரேட் பண்ணனால அவரும் வந்து இவரையும் குவாண்டம் ஃபிசிக்ஸ் பக்கம் தள்ளினார். குவாண்டம் ஃபிசிக்ஸ் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளோட ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல்லோட வேவ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி, அதை வச்சு தான் வந்து இந்த சின்ன சின்ன சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் பற்றிலாம் வந்து, அதாவது ஆட்டம்ஸ் பற்றி ஒரு டீப்பரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தந்திருந்தாங்க. எப்போ மேக்ஸ் பிளாங்க், எஸ் அவர் தான் வந்து குவாண்டம் ஃபிசிக்ஸை டிஸ்கவர் பண்ணார். அவருக்கு அப்புறமா அது ஐன்ஸ்டைன் வந்து, ஐன்ஸ்டைனுக்கு அப்புறமா வந்தவங்களும் விரிவுபடுத்துனாங்க, அதில் இவரும் ஒருத்தர். ஸோ இவர் வந்து குவாண்டம் ஃபிசிக்ஸ் மேலே ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு 1942 ஆர்ச்சின்பால் வீலர் சொல்கிறாரு. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நாள் முன்னாடியே, கதையில் ரொம்ப முன்னாடி வந்துட்ட மாதிரி, ஹிட்லர், ஹிட்லர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், ஜெர்மனியோட ஃபியூஹர். அவர் World War II ஆரம்பிச்சிட்டார். World War II அவரு கூட இட்டாலியும் நம்ம ஜப்பானும் வந்து கை கோர்த்துருந்தாங்க. என்ன பண்ணுறது, அது வரைக்கும் எல்லாம் நிம்மதியாக தான் போயிருந்தது. ஆனால் ஒரு தவறு பண்ணாங்க ஜப்பான், தேவை இல்லாமல் பேர்ல் ஹார்பரை அட்டாக் பண்ணாங்க. பேர்ல் ஹார்பரை அட்டாக் பண்ணது அந்தளவுக்கு பெரிய விஷயமான்னு கேட்டால், ஆமாங்க, நாங்கள் பாட்டுன்னு சும்மா இருக்கிறோம், ஏன் வந்து எங்கள் தட்டில் கை வைக்கிறீங்கன்ற மாதிரி அமெரிக்கா கொதிந்து எழுந்து அடுத்த நாளே ஜப்பான் மணியும் ஜெர்மனி மணியும் வார் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ அமெரிக்கா வாரில் குதிக்க போகிறாங்க. அமெரிக்கா கையில் ஒரு பயங்கரமான ஒரு வெப்பன் இருக்கணும், எந்த அளவுக்குன்னா எல்லா வாரம் சொதப்பினாலும் அதை வச்சு மட்டுமே ஜெயிக்கக்கூடிய ஒரு வெப்பன் இருக்கணும்னு சொல்லிட்டு அமெரிக்கன் பிரசிடென்ட் அப்போ நினைக்கிறாரு. ஆமாம், சயின்ஸ் தான் அதுக்கு ஒரே வழி. எந்த ஒரு வெப்பனை கிரியேட் பண்ணினாலும் எந்த ஒரு விஷயத்தை அழிக்கணுனாலும் சயின்ஸ் 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 தாங்க. அரணுங்க, இந்த கதைலாம் ஒரு பக்கம் ஓடிட்டுருக்க, நம்ம ஃபேன்மேன் ஒரு செமினார் ஒன்று கொடுத்தாரு 1941. அவரோட தேரியும் ஆர்சின் பால் வீல்டரும் சேர்த்து ரெண்டு பேரும் சேர்த்து ஒரு தேரி ஒன்று கிரியேட் பண்ணி அதுக்கு வந்து ஒரு செமினார் மாதிரி கிரியேட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா தான் இவருக்கு டாக்டரேட் கொடுக்கணும். அந்த செமினாருக்கு பவுலி, உங்களுக்கு தெரியும் பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல், அவரும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் முதல் கொண்ட பெரிய பெரிய தலைங்கள்லாம் வந்து அந்த செமினார் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ வந்து அந்த செமினார் முடிஞ்சதுக்கப்புறமே ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து இதை நீங்கள் வந்து என்னோடய தேரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அது கூட வந்து நீங்கள் மேட்ச் பண்ணி அப்ளை பண்ணலாம் சொல்லிட்டு வந்து நிறைய ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் நிறைய சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க, இருந்தாலும் நீங்கள் பண்ணது நல்லா தான் இருக்குது வீலர் ஃபென்மேன் தேரி சொல்லிட்டு. ஆனால் இதை குவான்டைஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. குவான்டைஸ்னால் ஒன்றும் இல்லை, டோட்டலாக வந்து ஒன்று சொல்கிறது, ஒரு இன்டெகிரல் மல்டிபிளில் சொல்கிறது, சின்ன சின்னதாக இருக்கிறது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்க்கறதுங்க அவ்வளோதாங்க. ஆ, ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் பண்ணுதால, நமக்கு ஏற்ற மாதிரி சப்ஜெக்ட் உடச்சிக்கணும். சரி, அந்த மாதிரி வந்து இவருக்கு டாக்டரேட் கொடுத்துட்டாங்க. சரி, இவர் டாக்டரேட் வாங்கின கையோட இவர் மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட்டுக்குள்ளே இழுத்துன்னு போகிறாங்க. மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட்னா என்னடான்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? நான் சொன்னேன்ல, ஹிரோஷிமா நாகாசாக்கியில் போட்ட அந்த லிட்டில் பாய், அதுதான் மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட். அதுக்குள்ளே இவர் போகிறாரு. இவர் குவாண்டம் ஃபிசிக்ஸ் பற்றி தான் ரிசர்ச் பண்ணியிருந்தார். இவங்க பண்ணுறது நியூக்ளியார் ஃபிஷன். எஸ், இந்த செமினாருக்கு முன்னாடியே வந்து அவரை இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே எழுதுனுட்டாங்க, மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட்டுக்குள்ளே. அதை பண்ணது ராபர்ட் ஆர் வில்சன். அவர் வந்து கால்ட்ரான் சொல்லிட்டு ஒரு மிஷின் வந்து உருவாக்கியிருந்தார். அதை வச்சு யுரேனியம் 235 யுரேனியம் 238 பிரிக்கிறது. பட் ஆனால் அது அந்தளவுக்கு நல்ல ஐடியாவாக படலை. ஐசோட்ரான் சொல்லிட்டு இன்னொரு ஒரு மிஷினை கிரியேட் பண்ணி அதை வச்சு இது ரெண்டுத்தையும் பிரித்து எடுத்துடணும்னு சொல்லிட்டு அந்த டீமில் தான் நம்ம ஃபேன்மேனை வந்து ரெக்ரூட் பண்ணுறாரு ராபர்ட் ஆர் வில்சன். அந்த யுரேனியம் 235 வச்சு தான் நம்மளால் நியூக்ளியர் பாமோ நியூக்ளியர் ஃபிஷனோ பண்ண முடியும். எஸ், இதுக்கு வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியாவிலேருந்து எர்னஸ்டோ லாரன்ஸ், எஸ் ரெனால்ட் சயின்டிஸ்ட், அவங்க எல்லாரையும் வந்து அங்கே இருக்கிற ரேடியேஷன் லேபரட்டரியில் ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே நம்ம ராபர்ட் ஆர் வில்சன் தான் மென்டர் பண்ணியிருந்தார். பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஐசோட்ரான் வந்து பல மடங்கு எஃபிஷியன்ட் தான் கால்ட்ரான்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃபேன்மேனோ பால் ஓலமோ அதை வச்சுட்டு பண்ண முடியுமா பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு இதுவாக தான் இருந்தது. கடைசியில் ஐசோட்ரான் ப்ராஜெக்டை அபேண்டன் பண்ணிட்டாங்க, தூக்கி போட்டுட்டாங்க. ஆனால் 1943 வந்து ராபர்ட் ஓபன்ஹைமர், எஸ் அவருக்கு தான் நம்ம ஆட்டம் பாமோட கிரெடிட் கொடுக்குறோம், அவர் தான் அதை கண்டுபிடிச்சாருன்னு சொல்லிட்டு லாஸ் ஆலமோஸ் லேபரட்டரி, சீக்கிரட்டான லேபரட்டரிங்க நம்ம படங்களில் பார்க்குற மாதிரி, நியூ மெக்சிகோ மாகாணத்தில் மெசான்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் இருக்குது, அங்கே தான் அட்டாமிக் பாம்ஸை டிசைன் பண்ணி பில்ட் பண்ணாங்க. அங்கேருந்து தான் அந்த ரெண்டு லிட்டில் பாய்ஸும் போயிருக்கிறாங்க. எஸ், அங்கே வந்து பிரின்ஸ்டன் டீம் வந்து திருப்பி அங்கே எடுத்துன்னு போயிட்டு வேலை செய்யணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்மலாம் வந்து ஒரு கூட்டமான ப்ரொஃபஷ்னல் சோல்ஜர் தான், நம்ம எல்லோரும் அங்கே போயிட்டு லாஸ் ஆலமோஸில் போயிட்டு வேலை செய்ய போகிறோன்னு சொல்லிட்டு அவர் கூட இந்த இன்னும் சில பல எலவட்ட ஃபிசிக்ஸையும் ஃபிசிசிஸ்டையும் கூட்டுக்கிட்டு ஃபெனிமேனியும் இவர் அப்படியே ஓபன்ஹைமரோட சரிஸ்மேட்டிக் ஸ்பீச் இவர் வந்து ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறாரு ஓபன்ஹைமருக்கு. அவர் தான் வாப்பா மாஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காரு. சரி, இவங்களும் சரி ஓபன்ஹைமரே கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ட்ரெயின் ஒன்றை பிடிச்சி போயிட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க லாஸ் ஆலமோஸில். அங்கே லாஸ் ஆலமோஸில் வந்து நிறைய பேருக்கு பல டிவிஷன் கொடுத்து சீக்ரஸியை மெயின்டைன் பண்ணுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க ஜேம்ஸ் பாண்ட் படங்களில் வர மாதிரி. ஸோ இவருக்கு தியரிட்டிக்கல் டி டிவிஷன்லேருந்து வேலை போட்டு கொடுத்துருந்தாங்க. இவர் அங்கே போயிட்டு இவர் வேலையை வந்து பக்காவை பார்த்துருந்தார். இவர் வேலை அங்கே வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தாலுமே அதை வந்து அந்த கோரு அந்த நியூக்ளியர் ரியாக்டர் ஒரு சின்ன நியூக்ளியர் ரியாக்டர் கிரியேட் பண்ணி அங்கே வாட்டர் பாய்லர் அந்த மாதிரி பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸான விஷயம்லாம் முடிஞ்சுது. ஃபெனிமேன் அங்கே வந்து அனுப்பிச்சி விட்டாங்க. கிளின்டன் இன்ஜினியர் ஒர்க்ஸ் ஓக் பிரிட்ஜில் இருக்குது டெனசி மாகாணத்தில். அங்கே வந்து மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட்டுக்கு தேவைப்படுற யுரேனியம் என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதாவது யுரேனியம், அதை வச்சு தான் வந்து நம்ம நியூக்ளியர் ஃபிஷன் பண்ணி பாம்பு வெடிக்க வைக்க போகிறோம். ஸோ அதெல்லாம் அங்கே தான் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு சேஃப்டி மெஷர்ஸை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்டராக போயிருக்கிறாரு. அங்கே போயிட்டு அதையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த என்ரிச் யுரேனியம் வந்து ஒரு நியூட்ரான் மாடரேட்டராக வந்து ஆக்ட் ஆகிருக்கணும் தண்ணியில் படும்போது. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கும்போது நியூக்ளியர் ஃபிஷன் ஏதாவது ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து எல்லாரோட வாழ்க்கையும் வந்து சூனியத்தில் போய் முடிஞ்சிடும். அதை பற்றி சொல்லும் போது ஒரு என்ரிச் யுரேனியம் பற்றி எப்படி சேஃபாக வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மேனுவல் ஒன்றை கிரியேட் பண்ணுறாரு, என்ரிச் யுரேனியம், அந்த யுரேனியம் பற்றி வச்சுருக்கிறது எல்லாத்தையும். இல்லைன்னா எல்லா பொறுப்பும் இவர் தலை மேலே போய் விழுந்திருக்கும், இல்லைன்னா லாஸ் ஆலமோஸ் இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மேலே விழுந்திருக்கும். ஸோ அப்புறமா திருப்பி லாஸ் ஆலமோஸுக்கே வந்துட்டு தியரிட்டிக்கல் ஒர்க் கேல்குலேஷன், அந்த யுரேனியம் ஹைட்ரைட் பாம்பு வந்து எப்படி வெடிக்காமல் இருக்கும் சொல்லிட்டு, அதை பற்றிலாம் வந்து பயங்கரமான ஒரு டிஸ்கஷனில் இவரை போட்டு விட்டுறாங்க. அப்புறமா வந்து இவர் நீல்ஸ் போர், எஸ் நம்ம போர் மாடல் ஆஃப் ஆட்டம் கிரியேட் பண்ணவர் தான் போயிட்டு ஒரு ஒன் ஆன் ஒன் டிஸ்கஷன் பண்ணிருக்கிறாரு. அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சிருக்கு எல்லாரும் வந்து போர் வந்து ஆர்கியூ பண்ணுவாருன்னு தெரிஞ்சு தான் அவர்கிட்ட கொஞ்சம் தள்ளி நின்றுருக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபென்னிமேனுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் கிடையாது, அவர் போயிட்டு அவருக்கு என்ன சொல்லணுமோ, போருக்கு என்ன வந்து டவுட் இருக்கோ அதை போயிட்டு, போர் கூட வந்து யாரும் அவ்வளோ சீக்கிரம் வந்து போய் பேச மாட்டாங்க. அவரோட மாடலில் வந்து நிறைய ஃப்ளாஸ் இருக்குதான். ஸோ இருந்தாலும் அவர்கிட்ட போயிட்டு பேசி ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துடலான்னு சொல்லிட்டு போர்கிட்ட போயிட்டு பேசியிருக்கிறாரு. ஆனால் வந்து போர் ஃபெனிமேன் கிட்ட அந்த அளவுக்கு வந்து சோஷியலாக பேசலைன்றது தான் உண்மை. திருப்பி வந்துட்டு நம்ம லாஸ் ஆலமோஸில் ஃபெனிமேனை சோஷியல் செக்யூரிட்டிக்காக அடக்கி வச்சிடறாங்க. இவரும் வந்து இன்வெஸ்டிகேஷன்லாம் மாட்டி அங்கே நடந்த சில பல பிரச்சனை ஏதாவது லீக் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, எத்தனையோ ஸ்பை இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி போகுது, எப்படியும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இவர் மேலே நிறைய கேஸ்லாம் வருது. ஏன்னா வந்து யாரோ ஒரு ஸ்பை ஒருத்தங்க இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இவர் கூடவே வந்து ஒரு ஸ்பை ஒருத்தங்க இருந்துருக்குறாங்க, அந்த மாதிரி ஒரு ரஷ்யன். அது மட்டும் இல்லாமல் இவரும் வந்து பார்ஷியல் ஜூவிஷ் பார்ஷியல் ரஷ்யன். ஸோ வந்து இவர் வந்து ஏன் ரஷ்யாவுக்கு வந்து ஸ்பையாக ஆக்ட் ஆகக்கூடாதுன்ற அளவுக்கு வந்து ரொம்ப மோசமான ஒரு இதுவாக போயிருக்கு. அதுக்கப்புறமா வந்து ட்ரினிட்டி நியூக்ளியர் டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்குறாங்க டெஸ்டிங். ஃபெனிமேன் மட்டும்தான் எந்த விதமான ஒரு வெரி டார்க் கிளாஸ் ஒன்று போட்டிருப்பாங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நியூக்ளியர் ரியாக்ஷன்லாம் நடக்கும்போது கண்டு போயிட போகுதுன்னு சொல்லிட்டு அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் வரும். ஸோ அதை தடுக்கிறதுக்கு வந்து எல்லாம் கருப்பு கண்ணாடி போட்டிருப்பாங்க. ஆனால் இவருக்கு வந்து அந்த கருப்பு கண்ணாடி கொடுக்கப்படலை, இவர் வெறுங்கண்டே பார்த்துருக்கிறாரு. பார்த்ததுக்கப்புறமா தான் ஒரு மாதிரி பர்பிள் கலரில் ஆயிடுச்சுப்பா கண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கம் போல இவரோட மாசான ஹியூமரை வச்சு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா என்ன, அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சு போச்சு. அதை எடுத்துன்னு போயிட்டு ஆகஸ்ட் 6-9 அன்னைக்கு 1945 ஜப்பானில் போய் போட்டு வந்துட்டாங்க. ஆமாம், அதோட எஸ் அதுக்கப்புறமா போர் வரல. ஆனால் இன்னும் அதேமாதிரி எத்தனையோ லிட்டில் பாய்ஸ் உள்ள ஒளிஞ்சுன்னு தான் இருக்கிறாங்க. வாருக்கு அப்புறமா வந்து நம்ம ஃபெனிமேன் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு டிப்ரெஷனில் போய் மாட்டிக்கிறாரு. எப்படின்னா நிறைய யூனிவர்சிட்டி நம்ம ஓப்பன்ஹைமரே வந்து வாப்பா யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியாவுக்கு வான்னு சொல்லிட்டு கூப்பிட்ட போதும் இவர் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. கார்னல் வந்து கூப்பிட்டாங்க யூனிவர்சிட்டி ஆஃப் கார்னல், அதையும் ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணி விட்டுறாரு கடைசியில். அப்புறமா தான் வந்து இவர் மென்டல் டிப்ரெஷனில் போயிட்டாருன்னு சொல்லிட்டு ஆர்மி சைக்காட்ரிஸ்ட் பார்த்து இவருக்கு வந்து ட்ரக்ஸ் கொடுத்துருக்குறாங்க, லீகல் ட்ரக்ஸ். எஸ் அதுக்கப்புறமா தான் வந்து 1946 வந்து இவங்க அப்பாவும் இறந்துடுறாரு, சுத்தமான டிப்ரெஷனில் போய் மாட்டிக்கிறாரு. எஸ் அப்போ தான் வந்து இவர் வந்து ஒர்க் இஸ் த பெஸ்ட் ஆன்டிடோன் சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு பயங்கரமாக வந்து ஃபிசிக்கல் சம்ஸ்லாம் உட்காந்து எடுத்து போட ஆரம்பிக்கிறாரு. அது மாதிரி போட ஆரம்பிச்சுட்டு இருக்கும் போது தான் வந்து சார் வில்லியம் ரோவன் ஹாமில்டோனோட ஒர்க் குவாண்டனேரியன்ஸ் பற்றி போட்டிருப்பார். குவாண்டனேரியன்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பொருள் தாங்க. குவான்டான்னு சொல்லிட்டு வந்துட்டாலே குவாண்டனேரியன்ஸ் ஆர் இஸ் நம்பர் சிஸ்டம். அது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுது. அதை ஒர்க் பண்ணவர் எஸ் ஹாமில்டோன், சார் ஹாமில்டோன் தான். 1843 அதை வந்து 3D மெக்கானிக்ஸோடு வந்து அப்ளை பண்ணிடலான்னு சொல்லிட்டு இதை வச்சு ரெண்டு குவாண்டனேரியன்ஸை மல்டிப்ளை பண்ணி ஒரு நான் கம்யூனிட்டிவாக ஒரு ப்ராப்பர்ட்டி வருதுன்னு சொல்லியிருப்பார் 1843 சொல்லிட்டு. இவ்வளோ அட்வான்ஸ்டான ஒரு ஒர்க்கு, அதை வந்து இவர் படிச்சுட்டு இதை வந்து ஏன் நம்ம எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல சப்போட்டமிக் பார்ட்டிகல்ஸ், அந்த எலக்ட்ரான் வந்து எப்படி போகுது அதோட பாத்தை வந்து ட்ரேஸ் பண்ண முடியுமா சொல்லிட்டு அந்த ஒர்க்கில் இறங்குறாரு. அப்போ தான் அப்போ வந்து இது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தெரியல, அவர் பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் இதை பண்ணுறாரு டிப்ரெஷனில் இருக்கும்போது. ஆனால் இது அவருக்கு நோபல் ப்ரைஸை வாங்கி கொடுக்கும்னு சொல்லிட்டு அவர் எதிர்பார்க்கலை. எஸ் இதுவும் வந்து ஃபெனிமேன்ஸோட பிக்டோகிராம்ஸ் சப்பாட்டமிக் பார்ட்டிகல்ஸோட பாத்வே, சப்பாட்டமிக் பார்ட்டிகல்ஸ் போகிற வழியை பிக்டோகிராம் மாதிரி வரைஞ்சது தான் ஃபெனிமேன் டிராயிங்ஸ். அதுவும் வந்து இவருக்கு நோபல் ப்ரைஸ் கொடுக்கறதுக்கான முக்கியமான காரணம். அதை வச்சு ரிலேட்டிவிஸ்டிக் தியரி ஆஃப் எலக்ட்ரான்ஸை ஃபார்முலேட் பண்ணுறாரு. எஸ் அப்போது இவர் டிப்ரெஷனில் இருக்கும்போது குவாண்டம் ஃபிசிக்ஸும் கிட்டத்தட்ட டிப்ரெஷனில் இருந்தது. பல நெருக்கடிகளை வச்சு இந்த குவாண்டம் தியரியை வந்து நெசிக்கலான்னு பார்த்தாங்க மேத்தமெட்டிஷியன்ஸ். பெர்டுபேஷன் தியரின்னு சொல்லிட்டு ஒரு தியரி, அதை வச்சு அந்த பெர்டுபேஷன் தியரினா என்னென்னா மேக்ஸில் ஒரு ஈக்குவேஷனுக்கு ஒரு ப்ராப்ளமுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு சொல்யூஷன், அதுதான் அந்த பெர்டர்பேஷன் தியரி. கிட்டத்தட்ட இந்த இதுக்கு முன்னாடி இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸில் இந்த மேத்தமெட்டிக்கல் ஃப்ளாஸ் எல்லாத்தையுமே வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க ஃபெயின்மேனும் வீலரும். தியரிட்டிகன்ஸ்ன்னு சொல்லிட்டு இவங்க எத்தனையோ பேர் சொன்னாங்க. இவங்க நிறைய பேர் வந்து க்ரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க குவாண்டம் ஃபிசிக்ஸை வச்சுக்கிட்டு. குவாண்டம் எலக்ட்ரோ டைனாமிக்ஸையும் வந்து பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. எலக்ட்ரோ டைனாமிக்ஸுன்றது நம்ம ஜேம்ஸ் மேக்ஸ்வெல் அவரோட பீரியட் வரைக்கும் போகும். எலக்ட்ரோ டைனாமிக்ஸ் அந்தளவுக்கு ஒரு முக்கியமான டாபிக்ஸ். குவாண்டம் ஃபிசிக்ஸே வந்து ஒரு ப்ராப்ளம் இருந்தது, அதை காப்பாற்றுறதுக்கு ஒரு ஹீரோ வர மாதிரி சேவ் த டே பண்ணுறதுக்காக நம்ம ஃபேன்மேன் வர்றாரு. அதுக்கப்புறமா வந்து இவர் கிரியேட் பண்ண அந்த தேரியை வச்சுக்கிட்டு ஏதாவது பண்ண முடியுமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் வந்து முக்கியமான ஒரு விஷயத்த பண்ணுறாரு. எலக்ட்ரோ டைனாமிக்ஸ் குவாண்டம் எலக்ட்ரோ டைனாமிக்ஸில் ஒரு பேப்பர் மாதிரி ஒரு பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவரோட கூட வேலை செய்கிற ஜூலியன்ஸ் கிவிங் ஜர் அவர்கிட்ட போயிட்டு இதை கொடுக்குறாங்க. அவருக்கும் வந்து ஒன்றும் புரியல, அதுவும் அவங்களுக்கும் வந்து இது சரியா இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஜூலியன்ஸ் கியூவிங்கர் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து குவாண்டம் எலக்ட்ரோ டைனமிக்ஸோட அவரோட ஒர்க்கை ஒரு ப்ரெசன்டேஷனாக கொடுத்துருப்பாரு. ஆனால் வந்து அந்த பேரை வந்து இவருக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அந்த பேரை வந்து ஃபெனோமென் மாற்றி ஆல்டர்னேட்டிவ் ஃபார்முலேஷன் ஆஃப் குவாண்டம் எலக்ட்ரோ டைனமிக்ஸ்னு சொல்லிட்டு பேர் வச்சிடுறாரு. அந்த செமினார் அப்போ தான் முத முதல்ல இந்த ஃபெனோமென் டிராயிங்ஸை காமிக்கிறாரு. ஆனால் அப்போது ஆடியன்ஸுக்கு சுத்தமாக புரியல. அங்கேருந்து அறிவு மிகுந்த மக்களான பால் டிராக், எஸ் அவரே தான், எட்வர்ட் டெல்லரும் நீல்ஸ் போரும் பயங்கரமான அப்ஜெக்ஷன்ஸ் எழுதி போகிறாங்க. ஆனால் ஃப்ரீமேன் டைசன் சொல்கிறாரு இவங்க மூணு பேர் சின்சிரோ டொமோனாங்கா ஸ்கிவிஞ்சர் ஃபேன்மேனுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட் இருந்தது, ஆனால் அவங்க அதை பப்ளிஷ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து டைசனே வந்து பார்த்துட்டு 1949 வந்து ஃபெனிமென்ஸோட ரூல்ஸில் சில பல இதை எக்ஸப்ஷன்ஸை போட்டு பப்ளிஷ் பண்ணிடுறாரு. 1949 முக்கியமான ஒரு தேரிங்க, தேரி ஆஃப் பாசிட்ரான். எஸ் பாசிட்ரான்ஸே தான். பீட்டா ப்ளஸ் டிகே அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்ரான் ஒன்று வந்திருக்கும். நீங்கள் ரேடியேஷன் நியூக்ளியை பற்றிலாம் படிச்சுருந்தீங்கன்னா பாசிட்ரான்றது என்னது, ஒரு பாசிட்டிவான ஒரு எலக்ட்ரான். அப்போ தான் வந்து வீலரும் ஃபெயின்மேனும் பேசும்போது சொல்கிறாங்க, ஏன் பாசிட்ரான்றது ஒரு ரிவர்ஸில் டைம் ட்ராவல் பண்ணுற ஒரு எலக்ட்ரானாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. எஸ் இந்த கான்செப்டை நீங்கள் கண்டிப்பாக டெனட் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுலேயே வந்து இந்த டைலாக் சொல்லியிருப்பாங்க, இப்போ பாசிட்ரான்றது ஒரு டைமில் பின்னாடி போகிற ஒரு எலக்ட்ரான் தானான்னு சொல்லிட்டு. எஸ் அதே தான் ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன் அண்ட் டிராக் ஈக்குவேஷன். அதுக்கப்புறமா ஃபெனோமென் ப்ராபகேட்டர், இது மூணுத்தையும் வச்சு தான் அந்த தேரி வந்து நிற்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸ்க்ராடிஞ்சரோட வேவ் ஈக்குவேஷன் தெரியும், அவ்வளோ பெரிய ஈக்குவேஷன். டிராக்கோட ஈக்குவேஷன் கிட்டத்தட்ட பியாண்ட் மை ஸ்கோப்புன்னு தான் சொல்லுவேன். ஃபெனோமென் வந்து இதெல்லாத்தையும் வச்சு ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்மேஷன் ஆஃப் குவாண்டம் தேரி ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்ட்ராக்ஷன் சொல்லிட்டு ஒரு பெரிய டாப்பிக்கை வச்சு குவாண்டம் ஃபிசிக்ஸை நிலைநிறுத்தி எல்லாருக்கும் அதை எடுத்து போயிட்டு சேர்க்குறாங்க. சீக்கிரமாகவே அவங்க மூணு பேரும் பயங்கர ஃபேமஸ் ஆகிறாங்க. ஃபார்மல் லாங்குவேஜில் சொல்லும் போது சூப்பராகவே ஃபேமஸ் ஆகிறாங்க கிட்டத்தட்ட. ரிச்சர்ட் ஃபெனோமென் வந்து எப்போவுமே ஒரு விஷயத்த சொல்லுவார், உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த மாஸ்டர் பண்ணணும்னு ஆசைனா அதை சொல்லி கொடுங்கன்னு சொல்லிட்டு. அவர் குவாண்டம் ஃபிசிக்ஸ் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாரு, ரொம்ப ஃபன்னான வகையில் சொல்லி கொடுத்தாரு, எல்லாருக்கும் புரிகிற மாதிரி. இப்படி தான் வந்து ஒரு தடவை வந்து கிராவிடேஷன் பற்றி கிளாஸ் எடுத்திருந்தார். எடுத்துகிட்டு இருக்கும்போது அது ஃபன்னியாக ஒன்று சொன்னார், முன்னெல்லாம் வந்து இந்த பிளானட்ஸ் எல்லாம் எப்படி சுற்றுதுன்னு கேட்டபோது தேவதைங்க அதை தள்ளுறாங்கன்னாங்க. ஆனால் அவங்க அப்படி தள்ளுறாங்கன்னு சொல்லிடக்கூடாது, உள்நோக்கி தள்ளுறாங்கன்னு சொல்லியிருந்தால் கரெக்டாக வந்துருக்கும்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து அவரோட வீடியோ கிளிப்ஸ்லாம் நிறைய யூடியூப்ல இருக்கு, நீங்கள் போயிட்டு பார்க்கலாம். ஈவன் பில்கேட்ஸ் கூட வந்து எனக்கு இப்படி ஒரு டீச்சர் இல்லைன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு, மென்ஷன் ஒர்த்தி அதான் சொன்னேன். எஸ் அவர் அந்த மாதிரி ஒரு பயங்கரமான டீச்சர், கார்னலில் தான் வேலை செஞ்சார். அதுக்கப்புறமா தான் அந்த டிப்ரெஷன் பீரியடுக்கெல்லாம் போகாமவே கிட்டத்தட்ட யாருமே கிடையாது. இவர் பட்டன் போவார், கிளாஸ் எடுப்பார், பயங்கரமாக கிளாஸ் எடுப்பார், வந்துடுவார். இதே ஒரு ரொட்டீனாக போயிட்டு நிறைய வந்து மென்டல் ஸ்ட்ரகிள்ஸ் அனுபவிச்சிருக்கிறாரு. அப்புறமா இவருக்கு நோபல் பிரைஸ் கிட்ட வருது. 1950s சமயத்தில் வந்து இவர் வெக்கேஷனுக்காக ரியோ டி ஜெனரியோ போயிருக்கிறாரு. அப்போ கோல்டு வார் வெடிச்சிது, அதுக்கப்புறமா அங்கேயே வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பிரேசிலே ரொம்ப நாள் இருந்துட்டார். கார்னுவலுக்கு திருப்பி வரணும்னு சொல்லிட்டு இவருக்கு ஆசை இல்லை. ஸோ அப்போ தான் வந்து இவர் கேல்டெக்கு போகிறாரு, கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி கேல்டெக். இந்த வார்த்தையாக நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ் கேல்டெக்கில் போயிட்டு வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு, டிபார்ட்மெண்ட் ஃபிசிக்ஸ். எஸ் அங்கே போயிட்டு பயங்கரமாக வந்து வழக்கம் போல் இவர் என்ன பண்ணியிருந்தாரோ அதே தான் அங்கே பண்ணிகிட்ருக்காரு, டீச்சிங் தான். டீச் பண்ணிகிட்டே வந்து சைட் பை சைட் இவரோட ஒர்க்கையும் பார்த்துட்ருக்குறாங்க. அப்போ தான் வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அவார்ட் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. 1954 வந்து இவருக்கு தராங்க. ஃபிசிக்ஸில் வந்து எக்ஸ்பெரிமெண்டியலான ஒரு ஒரு வேலை பண்ணதுக்காக. குவாண்டம் ஃபிசிக்ஸ்லேயும் சரி, நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்லேயும் சரி, இன்னும் நிறைய ஃபிசிக்ஸ்லேயும் சரி. எஸ், அதே மாதிரி வந்து இவரும் நிறைய போயிட்டுருக்க, பர்சனல் லைஃப்பில் நிறைய டேமேஜ் வருது. இருந்தாலும் அது எல்லாத்தையும் கண்டுக்காமல் சூப்பர் ஃப்ளூயிடிட்டி ஆஃப் சூப்பர் கூல்டு லிக்விட் ஹீலியம், எஸ் லிக்விட் ஹீலியமோட சூப்பர் ஃப்ளூயிடிட்டி அதை பற்றி பார்க்குறாரு. கம்ப்ளீட் லேக் ஆஃப் விஸ்காசிட்டி, விஸ்கஸ் ஃபோர்ஸே கிடையாது மேலே தள்ளுறதுக்கு, அந்த மாதிரி ஒரு இதை படிச்சுட்டு இருக்கிறாரு. அப்போ தான் வந்து லெவ் லாண்டாவோ, எஸ் இந்த பேர் எங்கேயோ கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம ராஜர் பென்ட்ரோஸோட பாட்காஸ்ட்டில் பேசியிருப்போன்னு நினைக்கிறேன். எஸ், அவரோட குவாண்டம் மெக்கானிக்கல் எக்ஸ்பிளனேஷனை வந்து தராரு அவரோட தேரிக்கு, தேரி ஆஃப் சூப்பர் ஃப்ளூயிடிட்டி. ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணிட்டு சூப்பர் ஃப்ளூயிட் வந்து குவாண்டம் மெக்கானிக்கல் பிஹேவியரை வந்து எப்படி பார்க்க முடியும், மேக்ரோஸ்கோபி பெரிய அளவில் எப்படி பார்க்க முடியும்னு சொல்லிட்டு ஸ்க்ராடிஞ்சரோட வேவ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி சொல்கிறாரு. சூப்பர் கண்டக்டிவிட்டி பற்றியும் படிக்கிறார். சூப்பர் கண்டக்டிவிட்டினா ஒன்றும் இல்லை, ஜீரோ ரெசிஸ்டன்ஸில் இருக்கும்போது ஒரு கண்டக்டர் சூப்பர் கண்டக்டராக மாறுது. அதெல்லாம் பற்றி படிச்சுட்டு இருக்கும்போது அது அப்புறமா வந்து நிறைய சயின்டிஸ்ட் வந்து 57ஸில் வந்து பிடிச்சிக்கிறாங்க. அப்சர்வர் தியரின்னு சொல்லிட்டு முத முதல்ல வந்து ஒரு கிரியேட் பண்ணியிருப்பார் ஒன்று, வீலர் ஃபென்மேன் அப்சர்வர் தியரி ஆஃப் எலக்ட்ரோடைனமிக்ஸ். அதை வச்சு தான் இன்டெகிரல் பாத் இன்டெகிரல் ஃபார்மேஷன் ஆஃப் குவாண்டம் ஃபிசிக்ஸ் அண்டு ஃபெனிமன் டயக்ராம்ஸுக்கு வந்து ஒரு அடித்தளமாக இருக்கும் முத முதல்ல கிரியேட் பண்ணுது. அதை வச்சு இவர் பண்ணிகிட்டு இருக்கும்போது வீக் இன்ட்ராக்ஷனில் வந்து இவரோட கவனம் திரும்ப ஆரம்பிக்கிறது. வீக் இன்ட்ராக்ஷன்னா ஒன்றும் கிடையாது, மொத்தம் 4 ஃபோர்ஸு, ஸ்ட்ராங் நியூக்ளியர், வீக் நியூக்ளியர், கிராவிடேஷன், எலக்ட்ரோஸ்டாட்டிக். அதில் இருக்கிற 2வது ஃபோர்ஸ் தான் வீக் நியூக்ளியர். அதுக்கு நடுவில் ஒரு பார்ட்டிகல்ஸுக்கு நடுவில் நடக்கிற வீக் இன்ட்ராக்ஷன் பற்றி தான் படிச்சிருப்பார், எக்ஸ்பிளைனும் பண்ணியிருப்பார் நிறைய மக்களுக்கு வந்து சூப்பராகவே. அப்போ தான் இவர் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த வீக் டிகே, நியூட்ரினோ இதெல்லாம் வந்து அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. நியூட்ரான், எஸ் அதோட பீரியடில் தான் இவர் வந்து அந்த சப்பாட்டமிக் பார்ட்டிகல்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா குவார்க் சொல்லியிருப்பாங்க சப்பாட்டமிக் பார்ட்டிகல்ஸுக்கும், அதனால தான் மேடாக இருக்குது நியூட்ரானும் ப்ரோட்டானும் குவார்க்ஸ்னால தான். 6 குவார்க், அப்பு டவுனு டாப்பு பாட்டம் ஸ்ட்ரேஞ்சு சார்மு, 6 குவார்க்ஸு, எஸ் அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. 3 எலக்ட்ரானு, 3 நியூட்ரினோ, 6 குவார்க்கு, 12, அவ்வளோதான் இருக்குது இந்த மொத்த யூனிவர்ஸ்லையுமே. அதை பற்றி பயங்கரமான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் மக்கள்கிட்ட வந்து குவாண்டம் ஃபிசிக்ஸ் எடுத்துன்னு போய் சேர்க்கறதுக்கு ஒரு முகம் தேவைப்பட்டது. அது இவர் அவர் எத்தனையோ இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு, அதில் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, நான் ஒரு ஆர்டினரியான ஸ்டூடெண்ட் தாங்க, எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஸ்டூடெண்ட்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, என் மார்க்ஸ்லாம் ஜஸ்ட் குட் அந்த அளவுக்கு தாங்க இருக்கும். நான் வந்து எனக்கு ஃபிசிக்ஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்ததுங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்கிற விஷயத்தை நம்ம பண்ணும்போது ஒரு ஃபோர்ஸ் வருங்க, அதை வச்சு அப்படியே வந்து இருக்கிற டைம் எல்லாத்தையும் ஃபிசிக்ஸுக்கு கொடுத்தாங்க. ஃபிசிக்ஸ் வந்து எனக்கு திருப்பி அதை கொடுத்துருச்சிங்கன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூவில் ஒன்று சொல்லியிருப்பார். அதோட எக்ஸ்ட்ராக்ட் தான் ஒரு சின்ன எக்ஸ்ட்ராக்ட், எஸ் அவர் மொத்த டைமே எடுத்துகிட்டு போய் ஃபிசிக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறார் மொத்தமாக. அப்படி கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து கொஞ்சமாவது மண்டியில் ஏறதாங்க செய்யும். அதான் டைம் போட்டோன்னா டைம் வச்சு எதை வேணால் வாங்கிடலாங்க, கிட்டத்தட்ட டைமை வாங்க முடியாது நம்மளால். ஆமாம், டைமை போடும் போது அந்த ஃபிசிக்ஸோடு இவர் வந்து எப்படி சொல்கிறது, அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கை தூக்கி ஃபிசிக்ஸில் போட்டிருக்கிறாரு. ஸோ இவருக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்தார் அவர். இப்போ எயின்ஸ்டைன்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு அது அந்தளவுக்கு கஷ்டமே பட்டிருக்க மாட்டார், ஒரு பயங்கரமான ஒரு ஜீனியஸ் அவர், கடகரன்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணி வச்சுப்பாரு. தவள அதிசயத்தை அழகாக வந்து ஒரு ஹார்டிஸ்ட்லேருந்து டிலீட் பண்ணுற மாதிரி டிலீட் பண்ணுறாரு. ஸ்பீட் ஆஃப் லைட்டே ஐன்ஸ்டைனுக்கு தெரியாதுன்னா பார்த்துக்கலாம், 3×10⁸ மீட்டர் பர் செகண்ட், இதை கூட அவருக்கு ஞாபகம் வச்சுக்க ஒரு மூலையில் இடம் இல்லை. ஆனால் ஃபென்மேன் அப்படி கிடையாது, அந்த மாதிரி ஜீனியஸ் கிடையாது. நம்மளை மாதிரி ஒரு ஆர்டினரியான ஒரு பர்சனாக இருந்து படித்து 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 அவரோட டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி பயங்கரமான ஒரு இமேஜினேட்டர்னு சொல்கிறாங்க, அவர் பயங்கரமாக இமேஜின் பண்ணுவாருன்றாங்க. சின்ன சின்ன அந்த சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ்லாம் பற்றி நினச்சி பார்க்கும்போது நம்மளாம் தலைகீழ சுற்றி. ஒரு ஆப்பிள் வந்து நீங்கள் ஒரு ஆட்டமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆட்டம் ஆப்பிள் சைஸ் இருந்ததுன்னா அப்போ அந்த ஆப்பிள் வந்து இந்த பூமி சைஸ் இருக்கும்னு சொல்கிறாரு, அவ்வளோ பெருசாக, எஸ் அந்தளவுக்கு சின்னது ஆட்டம்னு சொல்லிட்டு ஒரு லைவ் கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி நிறைய ஃபிசிக்ஸை ரொம்ப ஈஸியாக ஆக்கியிருப்பார். இப்போ கூட வந்து அவரோட வழியில் வந்த ஹெச்சி வர்மா மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க சூப்பரான டீச்சர்ஸ். ஃபிசிக்ஸ் வந்து போரிங்காக இருக்குதுன்னா அது ஃபிசிக்ஸோட தப்பு கிடையாதுங்க, அதை எடுக்கிறவங்களோட தப்புன்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருக்கிறாரு. நான் சொல்லலை, கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன். எஸ் ஃபிசிக்ஸ் ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவார் அவர். இருக்கிறதுலே ரொம்ப ஈஸி, ஏன்னா வந்து சுற்றி இருக்கிறது எல்லாமே அதனால தான் ஆக்ட் ஆகுது. சோஷியாலஜி தான் கஷ்டம்னுவாங்க எல்லோரும், ஃபிசிக்ஸ் ஈஸின்னு ஃபிசிக்ஸ் படித்தவங்க எல்லோரும் அப்படி தான் சொல்லுவாங்க. எஸ் ஆனால் வந்து ரொம்ப வந்து தெளிவாக இருக்கணும் நம்ம. எயின்ஸ்டைன் வந்து நிறைய டைலூட் பண்ணிக்கிறார் அவர், எனக்கு இது தெரியும் தெரியும் தெரியும்னு சொல்லிட்டு, லைட் ஆஃப் கவுண்ட் ஆனால் என்னென்னு தெரியாமல் இருந்தார் அவர். அந்த மாதிரி இவர் எந்த டைலூஷனும் இல்லாமல் ரொம்ப தெளிவாக இருக்கணும், நம்ம படிக்கிற வரைக்கும் புரியணும், புரிகிற வரைக்கும் படிக்கணுன்றது தான் ஒரு மோட்டோவாக இருந்தது. படிக்கிற வரைக்கும் புரியணும், எஸ் இது வரைக்கும் படிச்சுட்டேன் இது கண்டிப்பாக எனக்கு புரியுன்றது, புரியிற வரைக்கும் படிக்கணும், இது புரியலனா இதை வச்சுட்டு அப்புறமா பொறுமையாக புரியணுன்ற போது படிக்கணும், எஸ் இது எனக்கு புரியும்னு சொல்லும் போது. ஆமாம், சின்ன பையனாக இருப்பான், திடீர்னு பெரிய புக்கெலாம் பார்த்தோன்னே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ஆர்வ கலர் வந்து அதை படிச்சிருவா போல, ஒன்றும் புரிஞ்சிருக்காது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. உனக்கு புரியும்னு தோணுச்சுன்னா படிக்கணும், அவ்வளோதான். ஆள் மனசில் தெரியும் முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டுறணும், அதுக்குன்னு வந்து எல்லா விஷயத்தையும் அந்த மாதிரி ஆள் மனசு சொல்லுதுன்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது, ஒரு ஒரு ட்ரை ஒன்று கொடுத்து பார்க்கணும், நம்மளால் முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு. அதை தான் சொல்லியிருப்பார். 1965 வந்து இவருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்துருப்பாங்க, இவரோட கொலீக்ஸான டொமனோகோக்கும் ஸ்க்வீஞ்சருக்கும் சேர்த்தே கொடுத்துருப்பாங்க. மூணு பேரும் சேர்ந்து குவாண்டம் ஃபிசிக்ஸ்க்காகவும் ஃபிசிக்ஸில் பண்ண எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸுக்காகவும் நோபல் பிரைஸ் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு நடுவில் கோல்டு வார் வந்திருக்கும், ரஷ்யா வந்து ஸ்பட்னிக் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க சேட்டலைட், எஸ் ஸ்பட்னிக் 1, அது பயங்கரமான ஒரு சக்ஸஸ். எப்படி தான் வந்து முதல்ல வந்து மனுஷன் வந்து ஸ்பேஸுக்கு போகிறானேன்னு சொல்லிட்டு அமெரிக்கன்ஸ் வயிற்ற பிடிச்சின்னு எரிஞ்சிருந்தாங்க, அது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் வார் நடக்குதுன்னு சொல்லிட்டு கூட்டுனுவாங்க நம்ம ஃபேன்மேனன்னு சொல்லிட்டு கூட்டின்னு வந்துட்டு அவரை வந்து சேலஞ்சரில் ஒர்க் பண்ண வச்சு பயங்கரமான ஒரு ஒரு ஸ்பேஸ் வார் நடந்துருந்தது. ஸ்பேஸ் வார் காலகட்டத்துலேயும் இருந்திருக்கிறாரு, ஒரு கோல்டு வார் காலகட்டத்துலேயும் வந்து அமெரிக்காவுக்கு அவரோட சேவையை பண்ணியிருக்கிறாரு. கால்டெக்கில் வேலை செஞ்சிட்ருக்கும் போதே இங்கே அமெரிக்காவை வந்து இது பண்ணிகிட்ருக்கிறாரு. அதுக்கப்புறம் எலக்ட்ரோடைனமிக்ஸ், குவாண்டம் எலக்ட்ரோடைனமிக்ஸோட தேதி பயங்கர சக்ஸஸ் ஆனதுக்கப்புறமா குவாண்டம் கிராவிட்டியில் வந்து இவர் இறங்க ஆரம்பிக்கிறாரு. குவாண்டம் கிராவிட்டியில் வந்துட்டு வீக் ஃபோர்ஸ், ஸ்ட்ராங் ஃபோர்ஸ், கிராவிடேஷன், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தேரி நாலுத்தையுமே வந்து பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஏன்ஸ்டீனோட ஃபீல்டு ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணுறாரு ரிலேட்டிவிட்டியை வச்சுக்கிட்டு. அது வந்து ரொம்ப ஈஸியாகவே இருந்தது மக்களுக்கு சொல்லும் போது. அது மட்டும் இல்லாமல் ஃபெனிமென் வந்து கிராவிட்டி வந்து கோஸ் பார்ட்டிகளுக்கும் இன்னும் சில பார்ட்டிகள் கண்டுபிடிக்காமல் இருந்ததுக்கும் வந்து மாறி இருக்குது, இதோட ஸ்பின்னும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் கரெக்டாக இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா தான் வந்து இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு யாங் மில்ஸ் தேரியும் ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பாங்க. குவாண்டம் எலக்ட்ரோடைனமிக்ஸும் எலக்ட்ரோவீக் தேரியும் வந்து இந்த யாங் மில்ஸ் தேரி வந்து சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருப்பாங்க. இவர் தான் ஒரே ஒரு ஆள் நாலு ஃபோர்ஸ் மேலேயும் வந்து ஒர்க் பண்ணவர், வேறு யாருமே பண்ணது கிடையாது. எஸ் அந்தளவுக்கு வந்து நாலு ஃபோர்ஸ்லேயும் ஒர்க் பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த குவார்க் பற்றி சொல்லிகிட்டு இருக்கும்போது அஞ்சு குவார்க் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அஞ்சு குவார்க் கண்டுபிடிச்சவொடனே 1977 இவரோட ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்லியிருப்பார் ஆறாவது குவார்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அது இவர் இறந்து போனதுக்கப்புறமா 1990s தான் 10 வருஷம் கழிச்சு வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க ஆறாவது குவார்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு. பீடோகாகி, பீடோகாகின்னா என்னென்னா வந்து அந்த லெட்டர்ஸ் பிக்டோகிராஃபி மாதிரி தான் கிட்டத்தட்ட. அதில் வந்து கால்டெக்கில் இருந்துகிட்டு இருக்கும்போது இவர் சின்னதாக வந்து அண்டர் கிராஜுவேட்ஸுக்கு வந்து நடத்தியிருப்பார் இந்த பீடோகாகியை. நிறைய விஷயம் வந்து பண்ணியிருக்கிறாரு அந்த பிக்டோகிராஃபி. இந்த உங்களுக்கு டைம் வந்தால் கண்டிப்பாக போய்ட்டு அவரோட வீடியோ கிளிப்ஸ்லாம் வந்து யூடியூப்பில் இருக்கும், கண்டிப்பாக போய்ட்டு பாருங்கள். எஸ் அதே மாதிரி வந்து இவர் வந்து ஒரு சோவியத், இவர் ஒரு ரஷ்யனாக இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அமெரிக்கன்ஸ் வந்து ரொம்ப பயந்துருக்கிறாங்க இவரை பார்த்து. ஆமாம், இவர் ப்ரோ கம்யூனிஸ்ட்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நிறைய இவர் மேலே ஸ்பையெல்லாம் வச்சு தேடி ரொம்ப மோசம். 1978 வந்து அப்டாமினல் பெயின் இருக்குதுன்னு சொல்லிட்டு டயக்னோஸ் பண்ணி பார்த்தா லிப்போசாக்ரோமா இருக்குது, ரேர் ஃபார்ம் ஆஃப் கேன்சர். சர்ஜன்ஸ்லாம் கஷ்டப்பட்டு ஒரு வயிற்றுலேருந்து ஒரு ஃபுட்பால் சைஸுக்கு வந்து ஒரு டியூமர் எடுக்கிறாங்க. கிட்னியும் வந்து க்ரஷ் ஆகிருக்கு, இவரோட மண்ணீரெல்லாம் டேமேஜ் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா வந்து 1986 1987 திருப்பி ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. February 3, 1988 அப்போது கிட்னி ஃபெயிலியர் ஆகுது. ரொம்ப மோசமாக வந்து இவரோட உடம்பு மாறிட்டு இருக்குதுன்னு தெரியுது. அதுக்கப்புறமா வந்து இவர் என்னோட சொந்த ஊர் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடணும், அது வரைக்கும் போனதே கிடையாதுன்னு சொல்லிட்டு ரஷ்யாவுக்கு போகணுன்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன் ஒன்று போட்டிருப்பாரு. ஆனால் வந்து அந்த பெட்டிஷன் வந்து இவர் இறந்து போனதுக்கு அப்புறமா தான் வந்திருக்கோம், இவர் சாவர நாள் அன்னைக்கு கூட வந்திருக்காது. அதுக்கப்புறமா இவங்களோட பொண்ணு தான் வந்து போயிட்டு வந்திருப்பாங்க சோவியத் யூனியனுக்கு, அதாவது இவங்களோட சொந்த ஊருன்னு கருதப்படுற இடத்துக்கு. அப்போ வந்து இறக்கும் போது ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், ஐ வுட் ஹேட் டு டை ட்வைஸ், இட்ஸ் சோ போரிங். ஆ யாராவது இப்படி சொல்லுவாங்களா? அந்தளவுக்கு மனுஷன் வந்து ஹியூமரை வச்சுருந்துருக்கிறாரு, சயின்ஸையும் அந்தளவுக்கு வச்சுருந்துருக்கிறாரு, அமெரிக்காவுக்கு பயங்கரமான ஒரு தொண்டரை அடித்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். எஸ் கண்டிப்பாக குவாண்டம் ஃபிசிக்ஸ்க்கு அதை விட பயங்கரமான ஒரு சர்வீஸ் பண்ணியிருக்கிறாரு. இவரை மாதிரி வந்து யாராவது வந்து ஃபிசிக்ஸ் எடுத்தால் யாருக்கு தாங்க பிடிக்காது? இந்த பாட்காஸ்ட்லேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக தெரியல, ஆனால் கற்றுக்கிறதுக்கு கண்டிப்பாக நிறைய விஷயம் இருந்திருக்கும். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும், நீங்கள் ஒரு டீச்சராக இருந்தாலோ, இல்லை இது ரெண்டுமே இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கோம்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நான் ஒரு விஷயம் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, சயின்ஸில் 4-5 ஃபேக்ட்ஸ் கற்றுக்கினீங்க உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கலாம், ரொம்ப நம்பிக்கை வச்சுக்கிறோமோ. எஸ், இதோடு இந்த பாட்காஸ்ட் முடியுது. உங்களை வந்து இதே மாதிரி ஒரு அழகான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பாட்காஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக உங்களை சந்திப்பான்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டே இல்லை எனக்கு. ஆலன் டியூரிங், எஸ் அவரை பற்றி தான் அடுத்த பாட்காஸ்ட் கண்டிப்பாக வரப்போகுது, ஃபயராக வெயிட் பண்ணிட்டுருங்க. அண்ட் ஹாப்பி பொங்கல், அவ்வளோதான். சே, பாய்.